அடுத்து ஆறுகதம் சமணம், சமணர்கள் கொள்கை, அவர்களும் ஏறத்தாழ அதே கொள்கைதான். பௌத்தத்தை போலவே பௌத்தர்கள் என்ன சொன்னார்கள், உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. இந்த சமணர்கள் சொல்வது உலக பொருள்களை பற்றி உள்ளதும் தான் இல்லதும் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள், இவர்கள் உள்ளதும் தான் இல்லதும் தான், வம்பு இல்லை என்ற கோட்பாடு உடையவர்கள் சமணர்கள். உள்ளதும் தான் இல்லதும் தான். எனவே இவர்கள் கொள்கைக்கு என்ன பெயர், அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம் சமணர் கொள்கை. அநேக அநேகன பல, அந்தம் முடிவு, அநேகாந்தம்னா பல முடிவு சொல்லுகிறவர்கள். ஒரு முடிவிலே நில்லாமல் உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று இப்படி இன்னும் ஏழு விதமாக சொல்லுவார்கள். ரெண்டுதான் குறைத்து சொல்லியிருக்கேன், ஏழு. உள்ளதும் தான் இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான், சொல்லோனாததாம், உள்ளதாம் சொல்லோனாததாம், இல்லதாம் சொல்லோனாததாம், உள்ளதும் இல்லதுமாம் சொல்லோனாததாம். எனக்கும் சொல்லும் போது அப்படி ஏழு விதமாக சொல்லுவார்கள். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் அவர்களை பற்றி சொல்லுகிற போது திரு எழு கூட்டிருக்கையிலே ஐயூரும் அமணரும் அறுவகை தேரரும் என்று சொல்லு. ஐயூரும் அமணர் சந்தேக பிராணிகள், உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று ஐயூரும் அமணர் என்று ஞான சம்பந்தர் இந்த கொள்கையை குறிப்பிடுகிறார். மேலும் அந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் அந்த சமணர்கள் அந்த ஏட்டிலே தங்களுடைய மந்திரமாக எழுதி போட்டது இந்த கொள்கையை தான் பெரிய கொள்கையாக நினைத்து கொண்டு அஸ்தி நாஸ்தி என்று எழுதினார். அஸ்தினா உள்ளது, நாஸ்தினா இல்லது, உள்ளதும் இல்லதும். ஆனால் இந்த கொள்கை அங்கே நிலைத்து நிற்க ஆற்றிலே ஆற்றோடு ஆறாக போய்விட்டு நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆக இந்த கொள்கைகளை எல்லாம் நம்முடைய அருளந்தி சிவங்கே மறுக்கப் போவதை பார்க்கிறோம். இது அவைதிக சமயங்கள். இங்கே வைதிக சமயங்களை எடுத்துக்கொண்டால் மீமாம்சை இவர்களுக்கு கடவுட்கோட்பாடு கிடையாது. இவர்கள் கடவுள் நிலையிலே வைத்து போற்றுவது வேதங்கள். வேதங்கள் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். அது வேதத்திலேயும் ரெண்டு பகுதி இருப்பதாக நேற்று சொன்னேன், கர்மகாண்டம் ஞான காண்டம். அதிலே இவர்கள் கர்மகாண்டத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுவார்கள், கர்மகாண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார்கள். அதே போல சங்கரர் கொள்கையை பின்பற்றுகிற வேதாந்திகள் ஞானகாண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார்கள், அவர்கள் கர்மகாண்டத்தை ஏற்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த பகுதியை வைத்துக் கொள்வார்கள். அந்த மீமாம்சகர் மீமாம்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஆராய்ச்சி. மீமாம்சை என்றால் ஆராய்ச்சி என்ற பொருள். அவர்கள் அந்த கர்மகாண்டத்தை வேதத்தில் உள்ள முன்பகுதியை எடுத்து மிக மிக ஆராய்ந்து உரை எழுதியிருக்கிறார். ஆராய்ச்சி விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்ட வேள்விகள் அவற்றை செய்தாலே அது எல்லா பலன்களையும் தரும். வேள்வியே முத்தியை கொடுக்கும், எல்லா நன்மைகளையும் வழங்கும் என்ற கோட்பாடு உடையவர். வேள்விதான் அவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் புத்தர் காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த பலியிடுதல் யாகத்தில் அந்த வைதிகத்தினுடைய அதைத்தான் புத்தர் எதிர்த்து புறப்பட்டார். எனவே அது மீமாம்சை, அவர்களுக்கு கடவுட்கோட்பாடு இல்லை. அடுத்து தர்க்கம் என்று சொல்லப்படுகிற நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு மதங்கள் இரண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை, வேறுபாடு அதிகம் இல்லை. எனவே இரண்டையும் இணைத்து தர்க்கம் என்ற பெயராலே வழங்குவார்கள். தர்க்கம் என்றால் என்ன? லாஜிக், ஆராய்ச்சி, காரண காரிய முறை. இந்த நாம் நேற்று பார்த்தோமே பிரமாணங்கள், பிரமாணங்களை பற்றி ஆராய்ந்தவர்கள் முதலே இவர்கள் தான். இந்திய நாட்டில பிரமாணங்களை பற்றி முதன் முதலிலே விரிவாக ஆராய்ச்சி நடத்தியவர்கள் நியாயம், நியாயநூலார். சைவ சித்தாந்தம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலும் சில மாற்றங்களை சொல்லுகிறது. நேற்று பொருத்தம் இல்லவா, அந்த தர்க்க கொள்கையிலிருந்து எப்படி சைவ சித்தாந்தம் மாறுபடுகிறது, பிரமாணத்தில் எந்த வகையிலே மாறுபடுகிறது. அவர்கள் சொல்லுகிற பிரமாணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 10 3 இவர்கள் என்னத்தனை சொல்லுவார்கள், 4 கொள்ளுவார்கள். உபமானத்தை சேர்த்து 4 பிரமாணம் கொள்ளுவார்கள். அது பிரமாணங்களினுடைய எண்ணிக்கை. இன்னொன்று முக்கியமான சொன்னேனே, பிரமாணம் என்று பிற சமயத்தார் எதை சொல்லுகிறார்கள், சைவ சித்தாந்தம் எதை பிரமாணம் என்று கொள்ளுகிறது, முக்கியமானது என்ன பாருங்க, திருப்பி பார். இல்லை பாருங்க, ஆன்மாவின் அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் உண்மையான பிரமாணம் சொன்னது நினைவு இருக்கா? எது முக்கியமோ அதை விட்டு விடுகிறீர்கள். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் உண்மையிலே பிரமாணம். அது ஆன்மாவினுடைய அறிவு தான் எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. கண் காதெல்லாம் சிலவற்றை தானே அறிய முடியும், எல்லாவற்றையும் அறிய முடியாதே இந்த ஐம்பொறிகளால். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆனால் தர்க்கத்தில் இந்த ஐம்பொறிகள், புகை போன்ற இவைதான் பிரமாணங்களாக சொல்லப்படுகின்றன. அது ஒரு முக்கியமான வேறு. எனவே பிரமாணங்களை எடுத்து ஆராய்ந்தவர்கள் முதன் முதலிலே இந்த நியாய வைசேடிகர். பிறகு இவர்களுடைய உலகத்தை பற்றிய கொள்கை என்ன என்றால், இவர்களுக்கு கடவுள் உண்டு, கடவுள் கோட்பாடு உண்டு. ஆனால் கடவுளுக்கு முதன்மை கிடையாது. கடவுள் கோட்பாடு உண்டு, நாம் கொடுக்கின்ற முதன்மை அவர்கள் கடவுளுக்கு கொடுப்பது இல்லை. இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்பது அவர்கள் கருத்து. அணுக்களால் ஆனது, எனவே அணு முதற்காரண வாதம் இவர்களுக்கு உரியது. அணு முதற்காரண வாதம், அணுக்கொள்கை உடையவர்கள். அந்த அணுக்களிலே 4 வகை உண்டு. நில அணுக்கள், நீர் அணுக்கள், தீ அணுக்கள், காற்று அணுக்கள் என்று அந்த முதல் 4 பூதங்களும் அணுக்களால் ஆனவை. 5வது பூதம் எது? ஆகாயம். அது அணுக்களால் ஆனது அன்று, அது என்றைக்கும் உள்ளது என்று வைத்திருக்கிறார். ஆகாயம் மட்டும் என்றைக்கும் உள்ள பொருள், மற்ற பூதங்கள் அணுக்களால் ஆனவை. இந்த பூதங்கள் அழியும், தோன்றி அழியும், ஆனால் அணுக்களுக்கு அழிவு கிடையாது. அணுக்கள் என்றும் உள்ளவை. இந்த 4 வகை அணுக்களும் என்றைக்கும் உள்ளவை. இந்த அணுக்கள் சேர்ந்து பூதங்கள் உண்டாகின்றன. இந்த அணுக்கள் எப்படி சேரும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். முதலிலே நில அணு, ஓர் அணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு ஆகும். ஓர் அணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு உண்டாகும், இரட்டை அணுக்களாக சேரும். பிறகு இரட்டை அணுக்கள் 3 3 சேரும், இரட்டை அணுக்கள் மூன்று மூன்றாக சேரும். அதற்கு இரட்டை அணுக்கள் மூன்று சேர்ந்து மும்மை அணுக்களாகும். பிறகு மும்மை அணுக்கள் நான்கு சேர்ந்து என்று இந்த முறையிலே சேர்ந்து சேர்ந்து பெரிய பொருள்கள் சிறிய உலக பொருள்கள் உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். இந்த கொள்கைக்கு என்ன பெயரு? ஆரம்பவாதம். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம், அதாவது ஒன்றோடு ஒன்று ஒட்டி சேர்ந்து உண்டாவது. இப்ப ஆடை எப்படி உண்டாகிறது? ஒரு நூலோடு இன்னொரு நூல், அந்த நூலோடு இன்னொரு நூல் என்று அடுத்தடுத்து ஒட்டிக்கொண்டு பொருள் உண்டாவதை போல ஆரம்பவாதம். இது பொருள்கள் தோன்றுகிற முறை. சைவ சித்தாந்தத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? உலக பொருள்கள் எப்படி தோன்றுகின்றன? எந்த முறையிலே? பரிணாமவாதம். பரிணாமவாதம், பரிணாமம், அதுதான் சைவத்தில் சொல்லுகிற முறை. பரிணாம, இப்படி இந்திய தத்துவத்தில் எத்தனையோ வாதங்கள் இருக்கின்றன. பரிணாமவாதம், இப்ப இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பவாதம், பரிணாமவாதம். பரிணாமவாதம் என்றால் என்ன? பரிணாமம் என்றால் என்ன? ஒன்று இன்னொன்றாக முழுதும் மாறுதல். ஒன்று இன்னொன்றாக மாறுதல் அடைதல். ஒன்று ஒன்று மாறுதல், காரணம் காரியமாக மாறுதல், காரணப்பொருள் காரியப்பொருளாக மாற்றமடைதல், பரிணாமம். சங்கரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய கொள்கை பிரம்மம் உலகமாக மாறிவிட்டதா? உண்மையிலே மாறவில்லை, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. எப்படி இரவு நேரத்தில் கயிறு பாம்பாக தோற்றமளிப்பதை போல மாறிவிடவில்லை, பாம்பாக மாறிவிடவில்லை கயிறு, ஆனால் பாம்பு போல தோற்றமளிக்கிறது. அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுகிறது. அதே போலத்தான் பிரம்மம் உலகமாக மாறாமலே ஆனால் மாறியதாக தோற்றமளிக்கிறது, உலகமாக தோற்றமளிக்கிறது. அப்பியரன்ஸ் என்று கூறுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற பெயர், இதுவும் ஒரு மாற்றம் தானே, மாறுதல் தானே, இது விவர்த்தனவாதம். விவர்த்தனம் என்றால் காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுதல். காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுவது, அதான் விவர்த்தனம். இந்த முறையிலே தர்க்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து என்ன வாதம்? அதை மறந்து விட்டீர்களா? தர்க்கத்தில் ஆரம்பவாதம். ஆரம்பவாதம், அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உலக பொருள் உண்டாதல், ஆரம்பவாதம். இந்த அணுக்கள் தாமாக ஒன்று சேரும். இந்த அணுக்கள் தாமாகவே சேர்ந்து பொருள்கள் உண்டாகும். அப்படியானால் கடவுளுடைய வேலை என்ன என்ற கடவுள் கொள்ளுகிறார்களே, கடவுள் அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் எப்போது விரும்புகிறாரோ, அவர் விரும்பிய போது இப்படி அந்த அணுக்கள் செயற்படும், வேறு தலையிடுவதில்லை அவர். கடவுள் விருப்பத்தின்படி இந்த அணுக்கள் இப்படி சேர்ந்து உலகம் உண்டாக்குறது என்கிறார். பிறகு ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு அவரெல்லாம் உதவியெல்லாம் செய்ய மாட்டார் கடவுள். அவருடைய திருவடியை போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் அங்க அந்த கதையெல்லாம் கிடையாது, அந்த துன்பம் எல்லாம் கிடையாது அங்க ஆன்மாவுக்கு. அவர்கள் ஒரு விசித்திரமான கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆன்மா எப்படிப்பட்டது என்றால், அந்த தர்க்கத்துல ஆன்மா அறிவற்றது, இயற்கையில அறிவே கிடையாது. ஆன்மா இயற்கையிலே அறிவற்றது. ரொம்ப நல்லா போயிட்டு இல்லையா? நல்லதாக இயற்கையிலே ஆன்மா இயற்கையிலே அறிவு அற்றது. பிறகு அது அந்த ஆன்மாவானது மனத்தோடு சேருகிற போதுதான் அறிவு உண்டாகிறது. ஆன்மா மனத்தோடு சேருகிற போது அறிவு உண்டாகிறது. அப்படி அறிவு உண்டாவதனாலதான் இந்த உலக பொருள்களை அறிந்து அவற்றின் மீது ஆசைப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறது. எனவே ஆன்மாவினுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? அறிவுதான். அறிவு இல்லை என்றால் துன்பம் இல்லையே. எனவே இந்த மனத்தோடு சேர்ந்து அறிவு பெற்று உலகத்தின் மீது ஆசை கொண்டு துன்பப்படுகிறது. எனவே அங்கே முத்தி என்பது என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்கி ஆன்மாவானது எப்படி ஆகிவிடும்? ஆமா, கல் போல அறிவற்ற ஜடமாக கிடப்பதுதான் அங்கே முத்தி. ஆமா, துன்பமில்லாத நிலை, துன்பமில்லாத நிலை, இதுதான் அவர்களுடைய முத்தி நிலை. இதுல சைவத்தில உட்பிரிவும் ஒன்று இதே போல இருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்திலேயே ஒரு உட்பிரிவு பாடானவாத சைவம் என்ற ஒன்று சைவம் இருக்கிறது. பாடானம்னா கல், பாடானவாத சைவம் என்றால் ஆன்மா முத்தியில கல் போல கிடக்கும். எனவே இங்கே தர்க்கத்துல உலகத்தை பற்றிய கொள்கை இது. அடுத்து என்னது? தர்க்கத்தை அடுத்து சாங்கியம். சாங்கியத்துல அவர்கள் கடவுள் கோட்பாடு இல்லாதவர்கள். சாங்கியத்துல இரண்டே பொருள் தான், இரண்டே பொருள், உலகம், உயிர்கள். உயிர்களை புருடன் என்ற சொல்லாலே குறிப்பிடுவார்கள், புருடன். உலகம் என்பது பிரகிருதி, பிரகிருதி, பிரகிருதி ஜடம் அறிவற்றது, புருடன் சித்து அறிவுடையது. புருடன் அறிவுடைய பொருள், பிரகிருதி அறிவற்றது. இவர்கள் கொள்கைப்படி உலகம் எப்படி தோந்த பிரகிருதியிலிருந்து இவர்கள்தான் முதன் முதலில் இந்த 24 தத்துவம், பிரகிருதியிலிருந்து உண்டாகிற 24 தத்துவங்களை சொன்னவர்கள். உலக தோற்றத்தை பற்றி 24 தத்துவங்களாக வகுத்து சொன்னவர்கள் சாங்கியர். இதை எல்லா இந்திய தத்துவங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. சைவ சித்தாந்தம் உட்பட எல்லா தத்துவங்களுமே இந்த 24 தத்துவங்களை ஏற்றுக்கொள்கின்றன. பிரகிருதியிலிருந்து தோன்றுவனவா சைவ சித்தாந்தம் அதற்கு மேல என்ன சொல்லுகிறது? பிரகிருதியோட நின்று விடவில்லை. மற்ற சமயத்தாரெல்லாம் பிரகிருதியோட நின்று விட்டார், அதுதான் கடைசி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே சென்று பிரகிருதிக்கு மேல மித்தியா தத்துவங்கள், அதற்கு மேல சுத்த தத்துவங்கள் என்று 36 தத்துவங்களை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது. எனவே சாங்கியத்துல இந்த பிரகிருதியிலிருந்து இந்த 24 தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்றால், ஆன்மாவினுடைய புருடனுடைய முன்னிலையில் சந்நிதியில் இந்த பிரகிருதி தானாக செயல்படுகிறது. புருடனுடைய முன்னிலையில் பிரகிருதி தானாக செயல்படுகிறது, தத்துவங்களை தோற்றுவிக்கிறது என்று கூறுகிறார்கள். கடவுளுக்கு இங்கே இடமில்லை, கடவுள் கோட்பாடு கிடையாது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இப்போது அருள்நந்தி சிவ கூறுவதை பார்ப்போம். பாட்டு 21 உதிப்பதும், அது என்ன ஒன்றிலும் ஒரு எண்ணிக்கை மாறுது. உதிப்பதும். இந்த பாட்டுல முதலிலே உலகாயுதத்தை எடுத்துக்கொள்கிறார், உலகாயதை மறுக்கின்றார். உலகாயதர் அவர்கள் கொள்கை என்ன என்ற பார்த்திருக்கிறோம். உலகாயதர் உலகமானது என்றும் இப்படியே இருப்பது, அதை மறுக்கிறார் பாருங்க. உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு எண்ணெய், இது உலகாயதர் கேட்கிறார்கள். சைவ சித்தர் அருளந்த சிவத்தை பார்த்து உலகத்திற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், தோற்றமும் அழிவும் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உதிப்பதும் தோற்றமும் ஈரும் அழிவும், தோற்றமும் ஈரும் உண்டு, உலகத்திற்கு உண்டு என்று நீங்கள் உரைப்பது என்னை, அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய கொள்கை என்ன என்றால், உலகம் என்றைக்கு இப்படியே இருப்பது, உலகத்திற்கு தோற்றம் இல்லை அழிவு இல்லை. ஆனால் நீங்கள் மாறாக சொல்லுகிறீர்களே, உலகத்திற்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு என்கிறீர்களே, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை. மேலும் கேட்கிறார்கள் முன்னோர், எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள், மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர். இந்த உலகாயதர் என்ன அளவை கொள்ளுவார்கள் என்று நாம் சைவ சித்தாந்தத்தை மூன்று அளவை நேற்று பார்த்தோம். உலகாயதர் ஒரே அளவை தான் கொள்ளுவார், காட்சி அளவை மட்டும்தான், காட்சி அளவை ஒன்றைத்தான் கொள்ளுவார்கள். ஆக கண்ணாலே ஐம்பொறிகளாலே காண்பது ஒன்றுதான் மெய், மற்றதை ஏற்க மாட்டார்கள். ஆதலாலே முன்னோர் மதித்து காட்சி அளவை ஒன்றையே மதித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள், உலகு அனாதியாக மன்னியது, உலகம் என்றைக்குமே இருப்பது அனாதியாக மன்னியது நிலைத்திருப்பது என்பர் என்று இதுவரை அவர்களுடைய கருத்து. உலகாயதர் இவ்வாறு சொல்லுகிறார், மன்னியது என்பர் என்னில், இப்போது அருளந்தி சிவம் என்று நீ சொல்லுகிறா என்னில் என்று நீ சொன்னால் விடை சொல்லுகிறார் அருளந்தி சிவம். நல்ல உரையாடல் முறையிலே இனிமேல் பார்க்கலாம். இதற்கு யான் அனுமானாதி எடை, இதற்கு உனக்கு பதில் சொல்லுவதற்கு யான் அனுமானம் ஆதி, அதான் அனுமானாதி, அனுமானம் ஆதி எடேன், அதாவது அனுமானம் முதலிய பிரமாணங்களை நான் எடுத்து உனக்கு சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் நீ அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டாயே, உனக்கு காட்சி அளவைதானே முக்கியம். காட்சி அளவினாலே காட்டுகிறேன், எத தோன்றும் அழியும் என்பதை, உலகத்திற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்பதை உன்னுடைய வழியிலேயே வந்து காட்டுகிறேன். நீ அனுமானத்தை ஏற்க மாட்டாய், ஒரே அளவையே ஏற்க மாட்டாய். எனவே அனுமானாதி எடை பயப்படாதே. இப்பூதாதி எல்லாம், பூதாதி உலகப் பொருள்கள், பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள், பூத ஆதி பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள் எல்லாம், பூதாதி எல்லாம் என்ன சொல்லுகிறார், இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி அழிவதை நீ பார்க்கிறாயல்லவா, கண்ணாலே பார்க்கிறாய். இந்த பொருள்கள் எல்லாம் பூதங்களால் ஆனவைதானே, அதே போல இந்த பெரிய உலகமும் எப்படி உண்டானது, அதுவும் பூதங்களால் ஆனதுதானே, அதை நீ ஒத்துக்கொள்ளுகிறாய். நான்கு பூதங்களால் ஆனது உலகம். எனவே எப்படி உலக பொருள்களைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதாக இருப்பதனால் இந்த உலக பொருள்களுக்கு உண்டாகிற கதிதானே உலகத்திற்கும் ஏற்படும். எனவே உலகப் பொருள்கள், பூதங்களாலான உலகப் பொருள்கள் தோன்றி அழிவதைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதனாலே இந்த உலகத்திற்கும் தோற்றமும் அழிவும் உண்டு என்று சொல்லுகிறார். இப்பூதாதி எல்லாம் விதிப்படி முறைப்படி தோற்றி மாயக்காண்டலாம் மேதினிக்கே, மேதினிக்கேனா இந்த உலகத்தில் என்று அவர்களை மறுத்தார். இது உலக ஆயுத மறுப்பு. இன்னும் அடுத்த பாட்டில கருத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். அடுத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உலக ஆயதர். சரி, நீங்கள் சொன்னபடியே உலகம் தோன்றி அழிகிறதாக வைத்துக் கொள்வோம். இந்த தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று ஏன் கொள்ளக்கூடாது? கடவுள்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து அழிக்கிறார் என்று ஏன் கொள்ள வேண்டும்? கடவுளை ஏன் கொள்ள வேண்டும்? தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று கொண்டால் என்ன என்று வாதிடுகிறார்கள் உலகாயர். அதற்கு அருளந்தி சிவம் கூறுகிற விடை, இயற்கை என்றால் ஒரு தன்மைதான் இருக்க வேண்டும். ரெண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இருக்க முடியாது. நீருக்கு குளிர்ச்சி வெப்பம் இரண்டு மாறுபட்ட தன்மை இயற்கையாக இருக்க முடியுமா? ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். அதுபோல தோன்றுதலும் அழிதலும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட இரண்டு தன்மைகள். எனவே தோன்றுதல் மாறுதல் என்பவை இயற்கை அல்ல என்று அவர்கள் கருத்தை மறுக்கிறார். எனவே தோற்றத்தையும் அழிவையும் உண்டாக்குகின்ற ஒருவன் இருக்க வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும். அடுத்து உலகாயதற்கு அடுத்து யாரு? பௌத்தர்கள். அது அடுத்து ரெண்டு பாட்டு கழித்து பாருங்கள், 24வது. சார்பினில், சார்பினில் தோன்றும் எல்லாம். 25. சார்பினில் தோன்றும் எல்லாம். அந்த சொன்ன கருத்து நினைவு இருக்கிறதா? பௌத்தர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள், அதாவது ஒரு நொடியிலே தோன்றி மறுநொடியிலே அழியும், அழியும் போது தன்னுடைய தன்மையை அடுத்த பொருளிடத்திலே விட்டு செல்லும், அதுதான் சார்பில் தோன்றுதல். ஒன்றன் சார்பிலே இன்னொன்று தோன்றுதல். அதாவது வித்து விதை அழிந்தால் அந்த அழிவிலே முளை தோன்றுகிறது. வித்தின் அழிவிலே முளை தோன்றுகிறது. முளை மரமாகி மரத்தின் அழிவிலே வித்து தோன்றுகிறது. இப்படி தொடர்ச்சியாக நிகழ்கிறது. அதான் சந்ததிங்கிறோம் இல்லையா, தந்தை இறந்தால் மகன், பிறகு மகன் என்று இப்படி இந்த தொடர்ச்சி நிகழ்கிறது. சார்பினில் தோன்றும், அதை சொல்லுகிற போது அவர் முதல் சார்பினில் தோன்றும் எல்லாம், எல்லா பொருள்களும் இந்த முறையிலே சார்பு பற்றி தோன்றும், தருபவன் இல்லை. ஆதலால் தருபவன் ஒருவன் இருக்க வேண்டியது இல்லை. தருபவன் இல்லை என்னில் என்று நீ சொன்னால் அவர்களை மறுக்கிறார். தேரின் ஆராய்ந்து பார்த்தால் நீ சார்பிலே தோன்றும் என்று சொல்லுகிறாயே, அதாவது அவர்கள் கருத்து என்ன, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. அப்ப கேட்கிறார், அந்த தோன்றுகிற பொருள், சார்பிலே தோன்றுகிற பொருள் உள்ள பொருளா இல்லாத பொருளா? அருளந்தி சிவன் கேட்கிறார், சார்பிலே தோன்றும் என்கிறாய், அவ்வாறு தோன்றுவது எது, உள்ளதா இல்லதா? அதற்கு தான் அவன் சொல்லுகிற விடை, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று என்று சொல்கிறான். தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ? ஆக தோற்றம் தோன்றுவது உள்ளதா இல்லாததா? இல்லதற்கோ உள்ளதற்கோ தோற்றம் நீ செப்பாய் என்று இது அருள்நந்தி சிவத்தினுடைய கேள்வி. அதற்கு அவர்கள் கூறுகிற விட அடுத்து வருவது. அப்படி பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் கூறுகிற விடை, ஓரின் இல்லதுவும் தோன்ற, அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இல்லாதது தோன்ற முடியாது, இல்லது தோன்றாது. உள்ளதேல் உதிக்க வேண்டாம், அதான் உள்ள பொருளாயிற்று. அது ஏன் தோன்ற வேண்டும்? உள்ள பொருள் என்றால் ஏன் தோன்ற வேண்டும்? எனவே இல்லாதது தோன்றாது, உள்ளது தோன்ற வேண்டியதில்லை. ஆதலால் சோர்விலாது இரண்டும் இன்றி நிற்பது. இரண்டுமின்றி நிற்பது என்ன? உள்ளதுமன்றி இல்லதுமன்றி நிற்பது தோன்றுமன்றி என்று விடை கூறுகிறார். விடை கூறுகிறார்கள் அவர். உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை மையமாக வைத்துத்தான் ஆராய்ச்சியை செய்கிறார்கள். இந்த உலகம், உலகத்தை பற்றி பல கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்றும் இப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படி கருதுகிறவர்கள் யார் என்று பார்த்தோம்? உலகாயதர், இன்னொருவர் மீமாம்சகர். உலகம் இப்படியே இருப்பது, அவர்கள் என்ன சொல்வார்கள்? மீமாம்சகர், உலகத்தில உடம்புகள்தான் தோன்றி அழிவதை பார்க்கிறோமே தவிர, உடம்புகள்தான் தோன்றி அழிகின்றன கண்கூடாக பார்க்கிறோம், ஆனால் இந்த உலகம் என்றும் தோன்றி அழிவதை யாரும் பார்த்தது இல்லை. எனவே உலகம் என்றும் இப்படியே இருப்பது என்கிறார்கள். அதை எப்படி மறுக்கின்றார்கள் சைவ சித்தாந்திகள்? இந்த உலகம் முழுவதுமே ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் ஒடுங்கிவிடும். எதுபோல என்றால், மழைக்காலத்தில் அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பயிர்கள் ஒரு சேர முளைத்து வளர்கின்றன கார்காலத்தில். வெயில் காலத்தில், வெயில் காலத்தில் அத்தனையும் அழிந்து விடுகின்றன. இவையெல்லாம் ஜடம்தான். பயிர் என்றால் அந்த உயிரை குறிப்பிடவில்லை, அந்த ஜடம் தாவரங்கள். அதுபோலத்தான் ஒரு காலம் வருகின்ற போது இந்த உலகமெல்லாம் ஒருங்கே ஒரு சேர அழிந்துவிடும் என்று சிவஞான போதத்திலேயும் வருகிறது, சித்தியாரிலும் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல்லாம் ஜடப்பொருள். அந்த தார்க்கிகர், தர்க்க மதத்தினர் என்ன கூறுகிறார்கள்? உலகத்தை பற்றி அணுக்களால் ஆனவை, அந்த அணுக்கள் அழியாதவை என்றும் உள்ளவை. அணுக்களால் ஆன காரியமாகிய பொருள்கள் அழியுமே தவிர நால் வகையான அணுக்கள் என்றும் உள்ளவை என்கிறார். அந்த அணுக்கள் வடிவம் இல்லாதவை, புலனாகாதவை, பரமாணு என்று குறிப்பிடுவார்கள். பரமாணுக்கள், நுண்ணிய அணுக்களால் ஆனது உலகம். அதை மறுக்கிற போது நீ சொல்லுகிற அணுக்களுக்கும் வடிவம் உண்டு. எப்படி தெரிகிறது என்றால், உன்னுடைய கொள்கைப்படி அணுக்கள் எப்படி சேர்கின்றன? ஒன்றோடு ஒன்று இரட்டையாக மும்மையாக சேர்கின்றன என்று சொல்லுகிறாய். ஒன்றோடு ஒன்று சேர வேண்டுமானால் வடிவம் இல்லாமல் எப்படி ஒட்டும் ஒன்றோடு ஒன்று? எனவே உன்னுடைய கொள்கையே அணுக்கள் வடிவம் உடையவை, அவயவம் உடையவை என்பதை காட்டுகின்றது. எனவே அணுக்கள் அழியக்கூடியவை என்று காட்டுகிறார்.